அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசி நூல்ல வந்து துவைத விவேகம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அதுல கடந்த முறை நம்ம வந்து இந்த ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கும்போது, புத்த மதத்துல ரெண்டு பேர் வந்தாங்க, அசங்கா வசுபந்து அப்படின்னு ரெண்டு பேர். இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மிகப்பெரிய மனோவிஞ்ஞானத்தை பேசினாங்க, அதாவது யோகாச்சாரா அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும்னு சொல்லியிருந்தேன். அவங்களை பற்றி விவரங்களும் படிக்கலாம். புத்த மதத்தினுடைய இரண்டு பிரிவுகளில் இரண்டு முரண்பட்ட கருத்துக்களையும் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம வந்து கடந்த முறை பார்த்தோம். அவங்க வந்து மனசு தான் முக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புத்த பிச்சுக்கள் வந்து மூன்று விதமான டீச்சிங் மெத்தடாலஜியை கொண்டு வந்தாங்க. அது நம்ம வந்து சான்ஸ்கிரிட்ல பார்க்கும்போது பரிகல்பிதா, பரதந்திரா, பரநிஷ்பன்னா அப்படின்னு மூன்று விஷயங்களை நம்ம பார்க்குறோம். பரிகல்பிதான்னா நாம் உருவாக்குகின்ற மாயை, பரதந்திரானா இயற்கையோடு இணைந்து வாழ்வது காரண காரிய அடிப்படை, பரிநிஷ்பன்னா இருமைகள் இல்லாத உண்மையான தூய அறிவு ஆத்மா. இந்த நிலையை வந்து மூன்று கோர் டீச்சிங் மெத்தடாலஜியை கொண்டு வராங்க. அப்புறம் இறுதியாக வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிர்வாணம், புத்த மதத்தினுடைய கருத்து வந்து நிர்வாணம். நிர்வாணம்னா அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் கொண்டு வந்துடுறாங்க. நாம் நிர்வாணம்னா ட்ரெஸ் இல்லாமல் இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா. அதாவது நம்ம நிர்வாணம்னா அங்கே ஒன்றும் இல்லைங்கிறத நம்ம ட்ரெஸ் இல்லாமல் போயிட்டால் நிர்வாணம்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லை, மைண்டில் தான் ஒன்றும் இல்லாமல் இருக்கணுங்கிறத நிர்வாணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசுகிறாங்க. இப்போ விஞ்ஞானவாதம்னு பேர், அந்த புத்த மதத்தினுடைய முக்கிய சாரம் வந்து விஞ்ஞானவாதம். அவங்க பொறுத்த வரைக்கும் உலகம் அப்படிங்கிறது மனதின் ப்ரொஜெக்ஷன், அதாவது உலகம் மனம் கற்பித்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தோற்றம். ஆதாரம் வந்து மனதினுடைய ஓட்டம். ஆத்மா வந்து கிடையாது. கர்மா வந்து ஆலய விஞ்ஞான விதைகள். விடுதலை வந்து இருமைகள் நீக்கம். இப்படிதான் அவங்களுடைய சுருக்கமான அந்த கோர் டீச்சிங் மெத்தடாலஜி, அதாவது அசங்கா வசுபந்து சொல்லுகின்ற விஷயம். அவங்க என்ன சொல்றாங்க, நீ பார்க்கும் உலகம் வெளியில் இல்லை, அது உன் மனதின் விளையாட்டு. அதுக்கு வந்து ஆலய விஞ்ஞானம்னு பேர், யோகாச்சாரங்கிறது வச்சுட்டு அவங்க இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, அத்வைத நிலையில் சித்த சாட்சி, தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் என்று நம்ம பேசுகிறோம் இல்லையா. நாம் சொல்கிறது வந்து இங்கே உலகம் அப்படிங்கிறது மித்யா. மித்யான்னா தோன்றி இருந்து மறைகிறது, அது இல்லவே இல்லை என்று சொல்வது கிடையாது, நம்முடைய அனுபவத்தில் இருக்கு. அதனால் அது வருது போகுது, அது நம்மை பாதிக்காத மாதிரி நம்ம இருக்கணும். அப்போ நாம் யாருங்க, நம்ம உண்மை நிலை தெரிஞ்சிட்டா இங்கே இருப்பது இருப்பு மாத்திரமே, பிரம்மம் மாத்திரமே, அதனுடைய சக்தி வியாபகம் தான் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு அவர் ரொம்ப டெப்த்தாக போய் பார்த்தோம்னா இப்படிப்பட்ட உலகம் வந்து படைக்கப்படவே இல்லைங்கிறது நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் அஜாதவாதம்னு பேர். இதெல்லாம் வந்து அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஆலய விஞ்ஞானம் அப்படிங்கிற யோகாச்சாரம் என்ன சொல்லுதுன்னா, ஆலயம்னா சேமிப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனதில் வந்து ஒரு ஆழ்ந்த அடுக்கு இருக்கு, அதாவது கான்சியஸ்னஸ், இன்னர் கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ் அப்படின்னு பல டைப்ஸில் வச்சுருக்காங்க அவங்க. கான்சியஸுக்கே பல பேர், அந்த கான்சியஸ் இந்த கான்சியஸ்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த மைண்டையே வந்து ரொம்ப பிரித்து பார்க்குறாங்க பல விதங்களில். அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வாசனைகள் இருக்குது, அதாவது மனதில் வந்து பல அடுக்குகளில் வாசனைகள், சம்ஸ்காரங்கள் இருக்குது. அதை வந்து சீட்ஸு, அதாவது விதைகள், வாசனைகளை விதைகள் என்று சொல்கிறார்கள். அவைகளெல்லாம் ஏற்கனவே மனதில் சேமிக்கப்பட்டிருக்கு. அந்த சேமிக்கப்பட்ட விதைகள் தான் வெளியே உலக அனுபவமாக வெளிப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிலம் தான் வந்து ஆலய விஞ்ஞானம், விதைகள் தான் கர்ம வாசனைகள். அந்த கர்ம வாசனைகளாக விதைக்கப்பட்ட விதைகள் வந்து பெருசாக மரம் ஆயிடுது. மரம்னா மரத்தில் பல காய்கள், கனிகள், கிளைகள் எல்லாம் இருப்பது போல இந்த உலகம் பல வகையில் அனுபவம் ஆகிறது. அதனால் உலகம் என்பது உள்ளே சேமிக்கப்பட்ட விதைகளின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. விதைகளின் வெளிப்பாடுன்னா மனதின் எண்ணங்கள், கர்ம வாசனைகளின் வெளிப்பாடு என்பதாக இவங்க சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு, அற்புதம் தான், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நம்முடைய அத்வைத வேதாந்தம் இதை எப்படி சொல்ல வருதுன்னா, எல்லாம் ஓகேப்பா, நீ சொல்றதெல்லாம் சரி, எந்த மாற்றமும் இல்லை, மனசுதான் உலகத்தை படைக்குது, அனுபவிக்குது, அழிஞ்சு போகுது, எல்லாம் ஓகே. ஆனா அந்த மனசே சத்தியம் என்று நீ நம்புறீ இல்லையா, நாங்க அப்படி நம்ப மாட்டோம். அத்வைத வேதாந்தம் சொல்லக்கூடிய விஷயத்தை இப்ப சொல்றேன். அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, மனம் வந்து நினைவு வாசனை எல்லாம் ஓகே, ஆனா அது வந்து ஆப்ஜெக்ட். ஆனா அந்த மனதையும் அறியக்கூடிய ஒன்று இருக்கிறது, அதுதான் விட்னஸ், சாட்சி, சப்ஜெக்ட். அப்ப நீங்க இங்க சப்ஜெக்டுக்கு வாப்பா, ஆப்ஜெக்டுக்கு ஏன் போய் அதை பிடிச்சிக்கிட்டு மனசு மனசுன்ட்டு அறிய அந்த மாதிரி பண்ணது இந்த மாதிரி பண்ணதுன்னு பெருசா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம புத்த மதத்துக்கிட்ட நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வந்து அவங்க கிட்ட அந்த காலத்துல இதை பற்றி விவாதம் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க இப்படிப்பட்ட ஒரு சாட்சியா இருக்கு இல்லையா, விட்னஸா இருக்கு இல்லையா, அது மாறாதது, அது என்றும் அமைதியானது, அது நிரந்தரமானது. ஆனால் மனசு அப்படி இல்லை இல்லையா, அது மாறிக்கொண்டே இருக்கிறது, அமைதியற்றது, அது நிலையற்றது. அப்ப டோட்டலி ஆப்போசிட், அதாவது நாம சொல்ற அந்த சாட்சி சைத்தன்யத்துக்கும் நீங்க சொல்ற மைண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா நீங்க மைண்டையே பிரதானமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க வந்து மைண்டெல்லாம் ஒன்லி பியூரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக வேணால் பயன்படுத்திக்கலாம், அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் ஓகே, நீங்கள் சொல்கிற தியானம் எல்லாம் கூட ஓகே, ஆனால் அதுவே சத்தியமா சாஸ்வதமா நிரந்தரமானா இல்லை அப்படின்னு நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் இதை சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு ஓமானமாக நம்ம ஏற்கனவே திரை தான் வந்து இங்கே சாட்சியாக இருக்குது, படம் தான் வந்து உலகமாக இருக்குது. அப்போ இங்கே திரை தான் சாட்சி, ஓடுகின்ற படம் தான் மனசு, எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் மாறலாம், படத்தில் சீன்கள் சீன் மாறலாம், ஆனால் திரை என்றும் மாறாது. அது போல ஆத்மா என்றும் மாறாது. ஆத்மாவிடமிருந்து வெளிப்பட்ட மனமானது மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்றாங்கிறத நம்ம நல்லா தெளிவா ஏத்துக்கணும். இப்ப நம்ம பாடத்திட்டங்கள்லாம் இப்படிதான், அதாவது எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பண்ணி பேசுவோம். ஆனா நாம என்ன சொல்றாங்கிறத விட்டுடக்கூடாது. நிறைய பேர் நமக்கு கம்பேர் பண்ணி சொல்ற விஷயத்திலேயே போய் சிக்கிக்கிட்டு அதுலயே அதான் அத்வைதம்ங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப அதுக்கு என்னன்னா, இடையில வந்து கேட்டீங்கன்னா இப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது ஒரு பாடத்தை வந்து ஏ டு இசட் கேட்டாதான் நான் எந்த இடத்துல என்ன சொன்னேன், அந்த இடத்துல எதுக்காக அதை சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். நீங்க வேற வேலையில் இருந்துட்டு சரி ஏதோ ஒரு இடையில போட்டு கேட்போம், இவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னா, புத்த மதத்தை பத்தி நான் பேசியிருப்பேன், உடனே நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, ஓ அத்வைதம்னா புத்த மதம் போல் இருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவீங்க. அப்படி வந்து இடையில கேட்கக்கூடாது. முழுசா என்ன சொல்றேன், எதுக்காக புத்த மதத்தை பேசுறாங்கிறத பார்க்கணும். அப்ப இங்க நம்முடைய அத்வைத வேதாந்தமாகிய சித்த சாட்சிக்கும் அவங்களுடைய புத்த மதத்தினுடைய ஆலய விஞ்ஞானத்துக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கம்பாரிசன் பண்ணி பார்த்தா, இப்ப ஆதாரமான விஷயம்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆலய விஞ்ஞானம்ங்கிற புத்த மதம் என்ன சொல்லுதுன்னா, மனதின் ஆழத்தை பார்க்குது. ஆனா நாம மனதை தாண்டிய சாட்சியை பார்க்கிறோம். நம்ம கிட்ட வந்து மனசுங்கிற விஷயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவு தான் ஆதாரம் என்று நாம் சொல்றோம். ஆனா அவங்க வந்து அறிவு ஆதாரம்னு சொல்லாம மனசையே ஆதாரம் என்று மனதை தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்புறம் வாசனைகள் அப்படின்னா, ஆலய விஞ்ஞானம் என்ன சொல்லுது, மனம் ஏற்கனவே சேமித்து கொண்ட வாசனைகளை சம்ஸ்கார பதிவுகளை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிடுது. ஆனா நாம என்ன சொல்றோம் அத்வைதிகள், சரி மனசு தன்னுடைய வாசனைகளை வெளிப்படுத்தட்டும், அது விவகாரம் பண்ணிட்டோம், ஆனா நாங்க சொல்றது சாட்சிக்கு சம்பந்தமே இல்லை, சாட்சி அதையெல்லாம் விட்னஸா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கமே தவிர அதுல சம்பந்தப்படாது அப்படின்னு நம்ம அத்வைத வேதாந்தம் சொல்லும். அப்புறம் ஆலய விஞ்ஞானம் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது, ஆத்மாங்கிறது ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிடுது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், ஆத்மா இருக்கிறது, அது ஒரே ஆத்மா பரமாத்மா, அவரே சாட்சி, அவரே விட்னஸ், அவரே அப்சர்வர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆலய விஞ்ஞானம் என்ன சொல்லுது, மனமானது மாறுதலுக்கு உட்பட்டது, மாற்றம் உள்ளது என்று சொல்லுது. ஆமாம், மனமானது மாறுதலுக்கு உட்பட்டது, மாற்றம் உள்ளது. ஆனால் நாங்கள் சொல்கிற ஆத்மாவோ மாறுதலுக்கு உட்படாதது, மாறாததுன்னு சொல்கிறோம். அப்புறம் ஆலய விஞ்ஞானம் விடுதலைக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, புத்த மதம் சொல்லுகின்ற அந்த அசங்கா இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விடுதலைக்கு ஒரே வழி வந்து விதைகளை அழிப்பது, அதாவது சம்ஸ்காரங்கள் வாசனைகளை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா நீங்க லிபரேட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, விதைகளை வாசனைகளை எப்ப அழிச்சு முடிக்கிறது, அதனால நீ இல்லாத விஷயத்தை அழிக்கிறேன்னு சொல்லி இருக்கிற விஷயத்த பெருசாக்கிக்கிட்டே ஊதி பெருசாக்க போறேன், ஆகவே அதை விடு, நீ உன்னை உணர்ந்து கொள், சாட்சியை உணரு, அப்படின்னு நாம் வந்து இங்கே அத்வைத சம்பந்தமாக நாம் இங்கே சொல்கிறோம். அப்போ இதுதான் இங்கே வந்து இருவேறு முரண்பட்ட கருத்துக்கள். அதாவது ஆலய விஞ்ஞானம் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசுறது வேற ஒன்றும் இல்லை. ஆலய விஞ்ஞானம் என்பது யோகாச்சாரா, இங்கிலீஷில் யோகாச்சாரா, புத்த மதத்தினுடைய ஒரு டைட்டில் அது. ஆலய விஞ்ஞானம் அப்படிங்கிறது எல்லாம் மனசே, மனதனுடைய பதிவு தான் அப்படிங்கிறது புத்த மதத்தினுடைய ஒரு டைட்டில். அதை நம்ம தமிழாக்கத்தில் ஆலய விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து புத்த மதத்தில் அவங்க நிறைய பேரில் வேற வேற பேர்லாம் வச்சுக்கிறாங்க. அது ஒவ்வொரு பிரிவும் பிரிச்சுக்கிறாங்க, அதில் நிறைய பிரிவினைகள் இருக்கு. அது வேண்டாம், நம்ம இப்போ மேலோட்டமாக ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். அப்போ இங்கே நாம் என்ன சொல்கிறோம்னா, அவங்க வந்து எல்லாமே மைண்டுங்கிறாங்க. நம்ம வந்து மைண்டு வந்து ஆப்ஜெக்ட் தான், ஆனால் அதை அறியும் ஆத்மா மட்டும்தான் உண்மை அப்படின்னு, நம்ம ஆத்மா தான் சத்தியம் என்று நாம் சொல்கிறோம். அப்போ இங்கே இது இருவேறு விஷயங்களையும் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, தியான முறைகளில் நீங்கள் கம்பேரிசன் பண்ணியும் பார்க்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆலய விஞ்ஞானம் வந்து ஒரு தியான முறை வச்சுருக்காங்க. புத்த மதத்தினுடைய தியான முறைகள் இருக்குது, அது யோகாச்சாரா ஸ்டைல்னு சொல்லுவோம், தியான பயிற்சிகள். இப்போ அந்த யோகாச்சாரா ஸ்டைலில் நீங்கள் தியான பயிற்சி கற்றுக்க போகலாம். அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 10 days கிளாஸஸ் எல்லாம் இருக்குது, விபாச்சனான் பேர். அதுக்கு போகலாம், வேறு வேறு பேரெல்லாம் வச்சு இப்போ ஏதோ வெளிநாட்டில் அதெல்லாம் புது புதுசாக ட்ரெண்ட் கொடுத்துக்கிட்டு ஒரு கலெக்ஷனுக்கு 5000 ரூபா 10000 ரூபா வாங்கிட்டு இந்த மாதிரி தியான முறைகள்லாம் சொல்லி தருவாங்க. அங்கேயே ஃபுட்டு அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம். அப்படியே அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அங்கே அட்மாஸ்பியரும் ரொம்ப அருமையாக இருக்கும். வெளியே வந்து எக்ஸ்டர்னலாக கார்டன் அப்பியரன்ஸு, இன்டர்னலாக வந்து ரொம்ப சைலன்ஸு. நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த உடனே உங்களுக்கு அப்படியே அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். என்ன காரணம்னா, எப்பயுமே இந்த பரபரப்பான உலகத்தில் பல பிரச்சனைகளுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருந்த நீங்கள் வந்து ஒரு ஆனந்தமான அமைதியான ஒரு இடத்துல போய் 10 நாள் இருந்துட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டை ஃபீல் பண்ணுறதையே இன்றைக்கு கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய அதுக்கு ஆர்கனைசேஷன்லாம் வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் இதை பிஸ்னஸை பண்ணுறாங்க, அது யார் வேணால் பண்ணலாம். ஆனால் நம்ம அத்வைதிகள் அதை பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்னா, நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து பெட்டி வேலை அப்படின்ட்டு. இருந்தாலும் விஷயத்தை சொல்கிறோம். இப்போ என்னன்னா, ஆலய விஞ்ஞான தியானம் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க கிட்ட நீங்கள் போன பிறகு அவங்க சொல்லுவாங்க அமைதியாக உட்காருங்கம்பாங்க. நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கணும், மனதில் வரும் எண்ணங்களை கவனிக்கம்பாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு உங்கள் மனசில் வர்ற தாட்ஸ் எல்லாம் அப்படியே கவனிச்சுட்டு இருக்கணும். அப்படி கவனிக்கும் போது உங்கள்கிட்ட வர்ற தாட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி எண்ணங்கள்னு பார்க்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு எண்ணத்தையும் பார்த்து பார்த்து இது வந்து ஒரு பழைய வாசனை அப்படின்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்ப சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படியே கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு ஒரு வாசனை வருது, ஒரு பழைய எண்ணங்கள் வருது, ஒரு பதிவுகள் வருதுன்ன உடனே அந்த பதிவை கவனிங்க, ஆனால் எந்த எதிர்ப்பும் காட்டாதீங்க. அப்படியே அந்த பதிவை கவனிச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்போ நீங்களும் அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன உங்களுக்கு மனசில் ஆசைகள் இருந்ததோ வாசனைகளோ அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். வர வர நீங்கள் இந்த ஆசையை அன்னைக்கு பட்டேன், அதனால் இப்போ இன்னைக்கு வெளிப்படுது, அன்னைக்கு நான் இதை நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் இது இப்போ மைண்டில் வருது அப்படின்னு ஒவ்வொன்றும் நீங்கள் கவனித்து அந்த ஆசைகளை போக்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னைக்கு போக்கி முடிப்பீங்க இந்த பிறவி பற்றி அது உங்களுக்குங்கிறேன். ஏன்னா நீங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை வாசனைகளை பார்த்து பார்த்து நீக்கிறதுனா உங்களுக்கு எத்தனை பிறவி தேவைப்படும், ஏன்னா அத்தனை சம்ஸ்காரம் வாசனைகள் நமக்குள்ளே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிறவிலேயே நமக்கு தீர்க்கப்படாத ஆசைகள் நிறைய இருக்குது. இந்த பிறவிலேயே இப்போ நம்ம பல கற்பனைகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பல ஆசைகளில் விதைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நம்முடைய நிலைப்பாட்டில் நான் இதை செய்யணும்னு நினச்சே செய்ய முடியல, அதை செய்யணும்னு நினச்சே செய்ய முடியல, இப்படி வாழணும்னு நினச்சே வாழ முடியல, அப்படி வாழணும்னு நினச்சே வாழ முடியலன்னு 1000 பிரச்சனைகளை மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கிற இந்த பிறவி வாசனைகளையே நம்ம நீக்காமல் வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டங்களில் பழைய வாசனைகளும் சேர்ந்து கிளம்பிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், உங்ககிட்ட நிம்மதி போயிடும். ஆனால் அவங்க நிம்மதி மன அமைதி வரும், அதனால நீங்கள் இப்படியே உட்காந்து சிந்தனை பண்ணுங்க, கவனிங்கம்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கவனித்து தூங்கிடலாம் நீங்கள். அதாவது கவனித்து டயர்டாகி மனசு என்ன பண்ணோம்னா, எண்ணங்களை கவனித்து ஒரு சடன் ஸ்டேஜில் டயர்டாயிடும். டயர்டான உடனே அப்படியே தூங்கிடும், அப்புறம் நீங்கள் அப்படியே அமைதிக்கு போயிடுவீங்க. அந்த தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு ஆஹா ஆனந்தம் எப்படி ஒரு அமைதி அடைஞ்சேன் அப்படின்னு உங்களுக்குள்ள தோணும். ஆனால் அது உண்மையாக நீங்கள் வந்து தூக்கத்தில் அடைஞ்ச அமைதி தான் அது. அது தினசரி நீங்கள் தூங்கும் போதே நல்ல தூக்கத்தில் நீங்கள் அந்த அமைதியை பார்க்கலாம். அதை நீங்கள் தியானமாக மைண்டில் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது இல்லையா. அந்த மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் வந்து தியானத்தை கொடுப்பாங்க. அதனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, அதனுடைய இலக்கு என்னன்னு கேட்டால், உங்களுடைய வாசனைகள் எல்லாம் களைந்து மன ஓட்டமெல்லாம் போய் உங்களுடைய மன தூய்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து புத்த மதத்தை சார்ந்த தியான முறைகள். இது மாதிரி எல்லா தியான முறைகளும் வந்துருச்சு. இப்போ புத்த மதம் மட்டும் இல்லை, நம்ம பொதுப்படையா அந்த காலத்துல புத்த மதம் இருந்ததுனால வித்யாரண்யர் வந்து புத்த மதத்தை பெருசா பேசுறாரு. இன்னைக்கு புத்த மதம்னு இல்லை, உங்களுக்கு எவன் பார்த்தாலும் தியானம் சொல்லித்தரான். இப்போ தியானத்துக்கு ஒரு புது புது பேர்லாம் வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு தான் விபாசனான்னு வச்சாங்க, இன்னைக்கு என்னென்னமோ பேர்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஆபாசா தியானம் இந்த தியானம் என்னென்னமோ பேர்ல சொல்லிக்கிறான். அது என்னன்னா எல்லாம் ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. இதை பூரா இதுதான் ஒரு ட்ரெண்ட் இன்னைக்கு. ஏன்னா உங்களுக்கு மணி ஜென்ரேட் பண்றதுக்கு வந்து ஏதாவது ஒரு புதுசா ஒரு நுட்பத்தை மக்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது மக்கள் லைக் பண்ணுவாங்க, அது ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு. அது மாதிரி விஷயங்களை இங்க மக்கள் கிட்ட கொண்டு வந்து திணிக்கிறது. ஆனா இப்ப நம்முடைய அத்வைதம் வந்து ஒரு தியானம் சொல்லி கொடுக்கும், அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம அத்வைத தியான முறைகள்ல நீங்க நேரில் கலந்துக்கிட்டவங்க இப்ப ஏற்கனவே தியான பயிற்சிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். நாமளும் சொல்லுவோம், அமைதியா உட்காருங்கம்போ. எண்ணம் வருதா? ஆமா வருது. சரி, அப்படி வந்தா அந்த எண்ணத்தை கவனிக்கிறவன் யாருன்னு பாருங்கோ. நம்ம எண்ணத்தை பார்க்க சொல்ல மாட்டோம். இங்க அத்வைத வேதாந்திகளுக்கும் மற்ற தியான முறைகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்றவெல்லாம் எண்ணத்தை பாரு எண்ணத்தை பாருபா, நீங்க எண்ணத்தை பார்த்து பார்த்து என்னைக்கு எண்ணத்தை முடிக்கிறது, ஒரு எண்ணமா, ஓர் ஆயிரம் எண்ணமா, ஒரு கோடி எண்ணமா, எண்ணங்களுக்கு ஏதாவது அளவு இருக்கா, ஒரு லிமிட்டேஷன் இருக்கானா? இல்ல, அது வந்துகிட்டே இருக்கும். ஆனா நாம என்ன சொல்லுவோம், எவ்வளவோ எண்ணங்கள் இருக்கட்டும்பா, அந்த எண்ணத்தை கவனிக்கிறவன் யாருன்னு கேட்போம். அப்ப நீங்க உடனே நான் தான் கவனிக்கிறேன்னு சொன்னா, அந்த நானுங்கிறவன் யாருன்னு அடுத்த கேள்வி கேட்போம். அப்ப அந்த நானுங்கிறவன் யாரோ அவன் தான் இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கான், அவன் தான் சாட்சி, அவன் தான் சுத்த சைத்தன்யம், தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது. அவன் தான் விட்னஸ், அவன் தான் அப்சர்வர், அவன் இல்லாமல் இங்க எதுவுமே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவை தவிர இங்க அறிவதற்கு இரண்டாவது பொருள் இல்லவே இல்லை. அப்ப ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே இங்க அனைத்தும் அறியப்படுகின்றன. எதை அறிந்தால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ, அதை அறிவதே அறிவு. இதுதான் உபனிஷத்து. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியான முறையை நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் அத்வைத வழியில் வந்துகின்ற ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த இருவேறு அனுபவங்கள்ல வித்தியாசம் என்ன அப்படின்னா, யோகாச்சார முறையில புத்த மதத்தினுடைய வழியில நீங்க தியான முறைகளை போய் 10 நாள் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா 10 டேஸ் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன், ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்தீங்க. அப்புறம் மனசுக்கு வந்து ஒரு எல்லாரும் அமைதியான இருக்கிற ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுத்தது. அந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு நல்லா இருந்தது, இப்போ மனசுக்கு ஒரு அமைதி கொடுத்தது. அதனால என்ன நடக்கும், மனம் சுத்தமாகலாம், கொஞ்சம் கொஞ்சம் வாசனைகள் வருவது குறைஞ்சிருக்கலாம், கொஞ்சம் அமைதி கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஒன்றும் சந்தேகம் இல்லை, 10 டேஸ் போயிட்டு வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எவ்வளோ நேரங்க, எத்தனை நாளைக்கு, 10 நாளைக்கு நீங்க போய் பண்ணிட்டு வந்த தியானத்தினால 10 வருஷம் நீங்க அமைதியா இருக்க முடியுமான்னா 10 நிமிஷம் கூட அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா அந்த 10 நாள் தியானத்துல நீங்க அமைதியாக இருப்பதற்கான வழிமுறைகள் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு மீண்டும் இந்த உலக விவகாரத்துக்குள்ள நீங்க வாழ்க்கையில ஈடுபடும் போது உங்களுக்கு ஒரு பிசினஸ் டென்ஷனோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனையோ வந்துட்டா அந்த தியானமெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அப்படியே உங்களுக்கு ஒண்ணு ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க, இல்லைன்னா எமோஷன் ஆயிடுவீங்க, இல்லைன்னா கோபம் வந்துடும், எல்லாம் அப்படியே நடக்கும். அப்ப என்னங்க, 10 நாள் போய் ப்ராக்டிஸ் பண்ணீங்களே, என்ன நடந்தது, என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணாங்க, என்னுடைய பழைய வாசனைகளை கிளறிக்கிட்டு இருந்தேன், அந்த குப்பையெல்லாம் இப்ப திருப்பி வெளிப்படுது போல் இருக்குன்னு அப்புறம் சொல்லுவீங்க. அப்ப இது மாதிரி என்றைக்கும் நீங்க வந்து மனதை தியான முறைகள் அமைதிப்படுத்த முடியாது. அப்ப என்னதான் வழிங்க அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு ஆதாரமா எது இருக்கு, அந்த எண்ணங்களை கவனிப்பவன் யார் அப்படிங்கறத யார் கண்டுபிடிக்கிறானா, அவன் தான் அந்த ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ண முடியும். ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ரொஜெக்டர் என்ன சீன் பை சீன் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அது ரன் ஆகிட்டே இருக்கும். அது எத்தனை மணி நேரம் படம், 3 மணி நேரம் படமா, 30 மணி நேரம் படமா, உங்களுடைய வாழ்நாள் முழுசா படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ என்றைக்குதான் நீங்கள் ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ண முடியும், ஆஃப் பண்ணவே முடியாது, டெட்டில் தான் அது ஆஃப் ஆகும். அதே அந்த ப்ரொஜெக்டரே வந்து சூடாகி டெட் ஆகணும், அப்போ தான் படம் ஆஃப் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு படத்தை போய் பார்க்க உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் நடக்காது. ஆனா இந்த படத்தை ஓட்டுறவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த கட்டுப்பாடு நம்ம கிட்ட தானே இருக்கு. அப்ப படம் ஓட்டலாமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவு நாமளே எடுக்கலாம். ஏன்னா படத்துக்கு ஆதாரமா இருக்கிற ஆபரேட்டரே நான் தானே. அப்ப நான் பார்த்து ஆஃப் பண்றது எவ்வளவு பெஸ்டோ அதுதான் அங்க சிறப்புங்கிறத இங்க அத்வைத வேதாந்தம் சொல்லி கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன பெனிஃபிட்னா, இங்க இருமைகள் கடையும், இரண்டாவது ஒரு பொருள் இல்லை, இருப்பது இருப்பு மாத்திரமேன்னு புரிஞ்சிடும். அதனால யோகாச்சார சொல்லுகின்ற விதைகளை அழிக்கின்ற விவகாரத்துல போய் நாங்க வந்து மனதில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு விதையா எரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா எத்தனை எரிச்சு முடிக்கிறது நடக்காதுங்கிறது சொல்லணும். ஆனா அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த விதைகள் கூட தோன்றலாம், ஆனா சாட்சிக்கு சம்பந்தமே கிடையாதுங்குது. எண்ணங்கள் எழுந்திருக்கலாம், ஆனா அந்த எண்ணங்கள் எழுந்திருப்பதற்கும் ஆதாரமாக இருக்கின்ற விட்னஸ் ஆகிய அப்சர்வர் ஆகிய எனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத இங்க அத்வைத வேதாந்தம் சொல்லிடும். அப்ப யோகாச்சாரா என்ன பண்ணுது, மனதை ரீஃபைன் பண்ணுது, மனதை சுத்தப்படுத்துது. ஆனா அத்வைதா என்ன பண்ணுது, மனதை டிரான்சன்ட் பண்ணுது, மனதை மேம்படுத்துகிறது. அப்ப இந்த ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மனதை மேம்படுத்தி உங்களுடைய தூய அறிவு நிலைக்கு நீங்க உயரணுமா, இல்ல மனதை சுத்தப்படுத்தி மீண்டும் அதை மனதுல குப்பைகளை ஏத்திக்கணுமா? ஏன்னா நம்ம வீட்டை டெய்லி தான் சுத்தப்படுத்துறோம், ஆனா அடுத்த நாள் குப்பை வந்துருதே. நம்ம வீடு சுத்தப்படுத்தாம இருக்க முடியாது, டெய்லி கூட்டுறோம், கிளீன் பண்றோம், வாஷ் பண்றோம், எல்லாம் தான் பண்றோம். ஆனா திருப்பி வெளியே போற காரு பஸ்னுடைய டஸ்ட் வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாம் மண்ணு புழுதி பண்ணிட்டு, அப்ப இது டெய்லி கழுவிட்டே இருக்கணும், தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்ப என்னைக்குதான் இது முடியும், அது என்றைக்குமே முடியாது. வீடுன்னு இருந்தா வீடு தொடச்சிக்கிட்டு தான் இருக்கணும், கூட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அது மாதிரி மனசுன்னு இருந்தா அதை நீங்க டெய்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும், அதை கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப இது ஒரு வேலையா அப்படின்னா, அது தேவையான்னா தேவைன்னா வேலை செய்யலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். ஆனா நாம இங்க என்ன சொல்றோம்னா, அதுக்கு பதிலா மனதை மேம்பாடு படுத்துகின்ற வழி என்ன, அந்த வீட்டுக்குள்ளேயே குப்பை வராத மாதிரி சுத்தி கண்ணாடி கிளாஸ் போட்டு உள்ள ஏசி போட்டீங்கன்னா அருமையா இருக்கும்ல. அதாவது வெளியிருந்து கண்ட குப்பைகளை உள்ள விடுறதுக்கு நீங்க இடம் கொடுக்கறதுனாலதான் கண்ட குப்பைகள் உள்ள வந்துகிட்டு டஸ்ட் உள்ள ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதுவே வீடை பூரா அழகா கிளாஸிங் பண்ணிட்டு கிளாஸ் டோர் போட்டு உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு ஏர் சர்க்குலேஷனுக்கு ஏசி உள்ள மாட்டிட்டீங்கன்னா அருமையா உள்ள கூலா இருக்கும், வெயில் காலத்துக்கு அருமையா இருக்கும், உள்ள குப்பையும் இருக்காது, சைலன்ஸும் இருக்கும். இதுதானே புத்திசாலித்தனம். அப்ப இது மாதிரி இங்க அத்வைதம் சொல்லி கொடுக்குது. அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, மனதை டிரான்சன்ட் பண்ண, மேம்படுத்து, வேறு ஒரு பரிமாணத்துக்கு உயர்த்து. நீ மனமாவே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கு நீ அறிவா பிரகாசிக்கிறது நடக்காது. அந்த மனதிலேயே நீ ஆயிரத்தி ஆயிரம் கேள்விகளை கேட்டு பதில் தேடிக்கிட்டு இருந்தா அது என்னைக்கு நீ வீட்டை கண்டுபிடிப்ப, முடியாது அப்படிங்கறது இங்க நம்முடைய அத்வைத வேதாந்தம் சொல்லி கொடுக்குது. அப்ப என்னதான் முடிவு அப்படின்னு கேட்டா, ஆலய விஞ்ஞானம் ஆகிய புத்த மதம் யோகாச்சாரம் சொல்லுகின்றது உள்ளே உள்ள காரணத்தை சரி செய் அப்படிங்குது. ஆனா நம்முடைய அத்வைதமோ ஒரு காரணமே இல்லை, அதை அறிகின்ற சாட்சி மாத்திரமே நீ அப்படின்னு இங்க சொல்லிடுது. அப்ப வாசனைகள் எல்லாம் வரட்டும் போகட்டும், அவற்றை காணும் மாறாத சாட்சி நீ மாத்திரமே என்று இங்கு அத்வைத வேதாந்தம் இறுதி உண்மையை நிலைநாட்டுகிறது. அப்ப வாசனைகள் எல்லாம் வரட்டும் போகட்டும், ஆனால் அவற்றை காணுகின்ற மாறாத சாட்சி இதை மறந்துடக்கூடாது. அப்ப இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், வெளி உலகம் வந்து நிராகரிக்கப்படுவது கிடையாது, அது வரட்டும் போகட்டும், ஆனா அது வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்கிறத நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அது இல்லை என்று சொல்வதும் இல்லை, அந்த வெளி உலகத்தை படைப்பதற்கு உள் உலகம் ஆகிய என்னுடைய மனசுதான் காரணம் என்று இங்கு சொல்வதும் கிடையாது. யாரு, அத்வைதிகள். யோகாச்சார முறையில் இருக்கிற அவங்க என்ன சொல்றாங்க, மைண்ட் மட்டும்தான் இருக்குது, அந்த மைண்ட் இருக்கிறதுனால தான் வெளி உலகமே உண்டாகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க, அதனால வெளி உலகம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த கான்செப்டை வந்து நம்ம அத்வைத விஞ்ஞானம் ஏத்துக்கிறது இல்லை. அப்ப மனம் மட்டும் என்றால் எப்படி அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்க, சிந்தனைகள் தான் எல்லாம் சொல்றாங்க, சிந்தனைகள் தான் மனசு அப்படின்ட்டாங்க. அப்ப உடனே பகவான் ஆதிசங்கரர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அப்படி என்றால் அந்த சிந்தனையை யார் அறிகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப உடனே அதுக்கு என்ன விளக்கம், ஒரு எண்ணம் வருகிறது அது போகிறது அப்படின்னு அவங்க சொன்னா, நம்முடைய வேதாந்த வழியில நம்ம என்ன சொல்றோம், ஒரு எண்ணம் வருது போகிறது, ஆனால் அதை தெரிந்து கொள்பவன் யார், அவன்தான் நாம சொல்ற சாட்சி, பிரம்மம், இறைவன், நான் அப்படிங்கிற நம்முடைய உண்மை நிலை அப்படிங்கறத நம்ம இங்க நிரூபணம் பண்றோம். அப்ப மனம் தன்னைத்தானே என்றைக்கும் அறிந்து கொள்ள முடியாது, அதற்கு மேல ஒரு சாட்சி நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்ப இதுதான் நம்முடைய அத்வைதம் சொல்லுகின்ற ஆழமான உண்மை. ஆனா விஞ்ஞான மாதம் என்ன சொன்னதுன்னா, உலகம் என்பது மனதில் எப்படி கனவில் தோன்றுகின்ற காட்சிகள் போற, வெளி உலகமும் அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லுது. ஆமா, அப்படிதான் இருக்கிறது. இங்க கனவு காணும் போது எப்படி கனவு உலகம் கற்பனையாக படைக்கப்படுகிறதோ, அது மாதிரி நனவு உலகமும் மனதினால் கற்பனையாக வடிவமைக்கப்பட்ட உலகம் தான் என்றாலும், அதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அனுபவத்துக்கு வருந்துருது இல்ல. இப்ப கனவு காணும் போது கனவுல ஒரு நாய் துரத்துனா உங்களுக்கு பயம் வருதா இல்லையா, கனவு தானன்ட்டு நீங்க அந்த நாய் துரத்துனா துரத்திட்டு போகுதுன்னு படுத்துட்டு இருப்பீங்களா, கிடையாது. நீங்க கனவுங்கிறதே தெரியாம அந்த கனவுலயே நாய் துரத்துனாலும் பயந்துட்டு இருப்பீங்க, அந்த பயத்துல கடிக்க வந்துருமோன்னு கத்தும் போதுதான் உங்களுக்கு கனவு தெரியுது. அந்த கனவு தெளியும் போதுதான் அடடடா இது வெறும் கனவு தான், நல்ல வேலை அப்படின்னு மனசு ஒரு அமைதிக்கு வருது, இல்லைன்னா பயத்துல இருக்கு அது வரைக்கும். அப்ப அப்படிப்பட்ட மனப்போக்கை வந்து நீங்க கனவுல எப்படி உண்மையா அனுபவம் ஆக்கி பார்த்தீங்களோ, அது மாதிரி நனவு உலகமும் உண்மையா அனுபவம் ஆக்கி பாக்குறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது அவங்க சொல்றதும் நாம சொல்றதும் அந்த கருத்து வேறுபாடுகள் இந்த விஷயத்துல இல்லை. ஆனா எந்த விஷயத்துல அவங்களும் நாமளும் கருத்து வேறுபாடுகள் அடையிறோம் அப்படின்னு கேட்டா அவங்க மைண்ட் ஒன்லின்னு சொல்றாங்க பாருங்க, அதை தான் நாங்க ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா மைண்ட் ஒன்லின்னு ஏன்ப்பா சொல்றேன், மைண்டே ஆப்ஜெக்ட் ஆச்சே, அதனால மைண்டையே உருவாக்குகின்ற அதிஷ்டானம் ஆதாரமா எது இருக்கோ அது மட்டும்தான் சத்தியம், அதுதான் பிரம்மம், அதுவே சாட்சி, அதுவே தூய அறிவு ஆத்மா அப்படின்னு நம்ம சைட்ல நம்ம சொல்றோம் அத்வைத சைட்ல. அப்போ இங்க இந்த மாதிரி அவங்க சொல்றதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஞ்ஞானவாதம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு கணமும் புதிதாக வருகிறது, மொமெண்டரி கான்சியஸ்னஸ் சொல்றாங்க அவங்க ஆங்கிலத்துல கையாளக்கூடிய வார்த்தை வந்து, ஒவ்வொரு கணமும் அப்படியே அந்த எண்ணங்கள் வந்து வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறது அவங்க சொன்னா, சங்கரர் கேள்வி கேட்கிறாரு, அப்படியானால் அப்படி ஒவ்வொரு கணமும் எண்ணங்கள் வந்து வந்து போகுதுன்னா மெமரி எப்படி சாத்தியம்னு கேட்கிறாரு. ஏன்னா உனக்கு வாசனைகள் தானே வெளிப்படுதுன்னு சொல்ற, ஒவ்வொரு கணமும் வந்து எண்ணம் வந்து வந்து போகுதுன்னா அப்ப எண்ணங்களை எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்றேன், அப்போ அது எந்த இடத்துல மெமரி ஆகுது அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க கிட்ட பதில் சொல்ல முடியல. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, அந்த எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அங்க நினைவு இருக்க முடியாது, இம்பாசிபிள் அப்படின்ட்டாரு, தொடர்ந்து நினைவு இருக்க முடியாது, ஆகவே நீங்க சொல்ற கருத்து தவறான கருத்து அப்படிங்கறத ஆதிசங்கர் அப்பயே நிரூபணம் பண்ணிட்டாரு. அவருடைய எதிர்ப்பு இதெல்லாம் ஆதிசங்கரோட எதிர்ப்பு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அஜ்ஞானத்துக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் இக்னரன்ஸ் அப்படின்ட்டாரு அவர். ஆனா இவங்க எல்லாமே மனம் அப்படின்னு சொன்னாலும் இங்க அறியாமை யாருக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அது மனம்தான் என்றால் அது தன்னை ஏன் அப்படி தவறாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த கேள்வி கேட்டா அவர்களால் அதற்கு பதில் சொல்ல முடியல. ஆனா இங்க இவர் ஆதிசங்கர் என்ன சொல்றாருன்னா, சாட்சி இருக்கு இல்லையா, அதன் மீது நீங்க இந்த தேவையில்லாத இக்னரன்ஸை வந்து ஏற்றி வச்சு பாக்குறீங்க, அதாவது சூப்பர் இம்போஸ் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. மனம் என்பது ஒரு ஆப்ஜெக்ட் தான், நம்முடைய அனுபவத்துல எனக்கு எண்ணம் வருகிறது, என் மனம் குழப்பமாக உள்ளது என்று நான் சொல்கிறேன். அப்போ என் மனம் குழப்பமாக உள்ளது என்று நான் சொல்லும் போது என்னுடைய மனதையே நானே பார்க்கிறேன், நான் குழப்பமா இருக்கிறேங்கிறத நானே பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அப்படியானால் காண்பவன் ஒருத்தன் இருக்க வேண்டும் இல்லையா, காண்பவன் ஒருத்தன் இருக்கணும். அப்ப காண்பவன் ஒருத்தன் இருப்பதனால் தான் காணப்படுகின்ற விஷயமாக இந்த மனம் எனக்கு இருக்கிறது, ஆகவே நானே அந்த பியூர் அவேர்னஸ் பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்ட்டு தன்னை தன்னுடைய சுயத்தை இங்க விளக்கம் கொடுக்கிறார். அதனால இங்க அத்வைதிகள் என்ன சொல்ல வராங்கன்னா, உலகம் மட்டும் உண்மை இல்லை, மனம் மட்டும் உண்மை இல்லை, மனம் உலகம் இரண்டும் மாயை. மாயை அப்படின்னா மித்யா அப்படின்னா அப்பியரன்ஸ்னு அர்த்தம், அதாவது மித்யா மாயா அப்படின்னா நம்ம வந்து இல்லை என்று முடிவு எடுத்துடக்கூடாது, அசத்தியம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இப்ப அத்வைதிகளுக்கே நிறைய பேர்ல இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மித்யா மாயான்னா அது இல்லைங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க, அதனால உலகம் இல்லை உலகம் இல்லை அப்படின்ட்டு உலகத்தை ஒதுக்குறாங்க. ஆனா நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், மனம் உலகம் இரண்டும் மித்யா, மித்யானா அப்பியரன்ஸ் ஆங்கில வார்த்தை, தமிழ்ல சொல்றதா இருந்தா தோற்றம் என்று சொல்லலாம், தோற்றம் அதாவது உலகமும் இந்த மனசும் தோற்றம் ஆகுது. தோற்றத்தை வந்து இல்லை என்று எப்படி சொல்ல முடியும், அது தோற்றம் ஆகுதே கண்ணு முன்னாடி தெரியுதே, காணல் நீர் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும், கண்ணு முன்னாடி தெரியுதே. அப்போ அந்த மாதிரி வந்து போகிறதுனால அதுக்கு மித்யான்னு பேரு, வரவே இல்லைன்னா நம்ம அதை பத்தி பேச போறதே கிடையாது. காணல் நீர் ஒன்று தோன்றதே இல்லைன்னா காணல் நீருங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை, ஒரே நீர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம், நீர் மட்டும் இருக்குங்க அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஆனா காணல் நீர்னு ஒரு வார்த்தை சொல்றோம், எதுக்காக சொல்றோம்னா அது அனல்னால உருவாகுது, ஆனா அந்த இடத்துல நீர் இல்லை. அப்ப இது மாதிரி நம்ம இந்த விஷயங்களை அப்பியரன்ஸா பார்க்கணும், அதனால மித்யாவை நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுல அத்வைதிகள் ரொம்ப ஆழமா இங்க அறிவுறுத்துறாங்க. நிறைய பேர் நீங்க ஏற்கனவே தவறா புரிஞ்சிருந்தாலும் அதை நீக்கிக்கோங்க, இன்னைக்கு இருந்து நீக்கிக்கிட்டு இங்க பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யாங்கிறத தெளிவா இருங்க, ஜெகன் அசத்தியம்ங்கிற முடிவுக்கு போயிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் ஜகத் அசத்தியம்ங்கிற முடிவுக்கு போயிட்டதுனால உலகத்துல நான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, இல்லாத உலகத்துக்கு நான் என்ன செய்ய போறேங்கிற கேள்வி கேட்கிறாங்க. இங்க நீங்க எங்க செய்யறீங்க, நீங்க ஒண்ணுமே செய்யறதில்லை, இந்த படத்தை டைரக்ட் பண்றதும் படத்துல ஆக்ட் பண்றதும் படத்தை எடுத்து ஓட்டுறதும் ஒண்ணுதான் பண்ணிட்டு இருக்கேன், அதுவே எல்லாமே செய்து நீங்க இங்க வரவே இல்லை போகவும் இல்லை. அதுதான் நம்ம இங்க சொல்றோம், உலகம் படைக்கப்படவே இல்லை, ஆனா அந்த படைப்புக்குள்ள ஏதோ நான் ஒருத்தன் வந்துட்டேன், ராமசாமி குப்புசாமி கமலா விமலா நாங்கெல்லாம் இருக்கிறோம், நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம் அதை பண்ணிட்டு இருக்கிறோம், நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் இப்படி படிச்சிருக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட அகங்காரமா தான் மாறுமே தவிர இதனால நீங்க உங்களுடைய உண்மைத்தன்மையை உணர முடியாது. ஆனா இங்க உண்மைத்தன்மையை நீங்க உணர்ந்த பிறகு இங்க நீங்க நானுங்கிற விஷயம் இங்க உண்மையில் இல்ல, இருப்பது இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அந்த தூய இருப்பின் அதிஷ்டானத்துல இந்த பிரபஞ்சம் உண்டாகி அனுபவத்துக்கு வந்து மறைஞ்சு போகுது. அப்ப இது எல்லாமே அதனுடைய அதிஷ்டானத்துல நிகழ்றதுனால நாம் இங்க ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை அப்படிங்கறத இந்த அத்வைதம் நிரூபணம் பண்ணுது. விஞ்ஞானவாதத்துக்கு சங்கரர் என்ன பதில் சொல்றாருன்னா, விஞ்ஞானவாதம் வந்து எல்லாம் மனசுன்னு சொல்லுது, ஆனா சங்கரர் என்ன சொல்றாருன்னா, மனம் ஒன்றை அறிகின்ற நுட்பமான ஒரு பொருள் என்று மனதிற்கு உண்டான விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அப்புறம் விஞ்ஞானவாதம் வந்து வெளி உலகம் இல்லவே இல்லைங்கிறது, மனசு இருந்தா போதும், மனசுனால தான் வெளி உலகம் வருது. ஏன்னா கனவு உதாரணமா காட்டுது, கனவுல எங்க வெளி உலகம் இருக்கு? உண்மைதானே, நாம இப்ப இதே விஷயம் எல்லாம் நாமளும் பேசியிருக்கிறோம். ஏன்னா அத்வைதமும் அந்த கருத்துக்கு முரண்பாடு பண்றதில்லை. நாங்க வந்து சாங்கியம் வைசேசிகம் அப்படிங்கிற நிறைய மதங்கள்ல இருந்த கருத்துக்களை எது சரியோ அதை ஏத்துக்குவோம் அப்படிங்கறது அத்வைதம். அத்வைதம் வந்து எல்லாம் ஒன்று தானே பாக்குது, இது உயர்ந்தது அது தாழ்ந்ததுங்கிற பிரிவினை கிடையாது. ஆனா யாரு உண்மையை சொன்னாலும் ஏத்துக்கணும், பொய்யா ஒண்ணு சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அதனால உண்மையை சொல்லும் போது இந்த விஞ்ஞானவாதம் என்ன சொல்லுதுன்னா, கனவுல நீ உண்மையா உலகத்தை உண்டாக்குனியான்னு கேட்குது. இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். ஆமா, நான் கனவு காணும்போது எங்கெங்க உண்மையா உலகத்தை உண்டாக்குனேன், போலியான உலகம், பொய்யான உலகம், அங்க எனக்கு எல்லா அனுபவம் நடந்தது. ஆனா அது கனவு காணுகின்ற வரைக்கும் உண்மை போல இருந்தது. அப்ப வெளி உலகம் இல்லைங்கிறத ஒத்துக்கிறியான்னு கேட்குது. ஆமா, வெளி உலகம் இல்லை, ஏன்னா கனவுல எப்படி நான் ஒரு கற்பனை உலகத்தை படைச்சனோ அது மாதிரி நனவுலையும் இந்த வெளி உலகம் இல்லை, கற்பனை உலகம் தாங்கிறத நாமளும் ஏத்துக்கிறோம். ஆனா எந்த நிலையில நாம ஏத்துக்கிறோம் அப்படின்னா, கனவுல எப்படி ஒரு உலகம் வந்து போறதுக்கு ஆதாரமா யார் இருக்கிறா, நனவுல ஒரு உலகம் வந்து போறதுக்கு ஆதாரமா யார் இருக்கிறாரோ அந்த ஆதார பொருளையும் நாம இருக்கிறதுனால ஏத்துக்கிறோம். ஆனா ஆதாரமே இல்லாம கனவு, திரையே இல்லாம திரைப்படம் ஓட்டி பார்க்கணும்னா எப்படிங்க முடியும்? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, திரையே இல்லாம திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்குன்றாங்க, எப்படிங்க ஓட்ட முடியும்? அப்படியெல்லாம் ஓட்டவே முடியாது. இதுதான் அவங்க பண்ற மிஸ்டேக், பிளண்டர் மிஸ்டேக் அதுதான். நாம அதை வந்து ஒத்துக்க மாட்டோங்கிறத இங்க அத்வைதீசில நம்ம பேசுறோம். அப்ப இங்க வெளி உலகம் இல்லை என்பது விஞ்ஞானவாதம், ஆனா இங்க பொதுவான அனுபவம் முரண்பாடு போல தோன்றலாம் என்பது சங்கரருடைய கருத்து. அவங்க வந்து சித்தம் வந்து க்ஷணிகம், சில நேரங்கள் வந்து வந்து மறைஞ்சிடுங்கிறாங்க. அப்படி பார்த்தா நினைவே கிடையாது அப்படிங்கிறது சங்கரருடைய பதில். அவங்க வந்து ஆத்மா இல்லை, சாட்சி இல்லைன்னு சொல்றாங்க. நாம வந்து அனுபவம் சாட்சி இருப்பதை காட்டுகிறது என்று சொல்கிறோம். ஏன்னா இந்த உலகம் தோன்றுவதனால்தான் இந்த உலகத்துக்கு ஆதாரமான ஒரு இருப்பு இருப்பதை என்னால் அறிய முடியும். இல்லைன்னா எனக்கு எப்படி நான் இருப்பது எனக்கு தெரியும்? இருப்பு அப்படிங்கிற நான் இருப்பதினால் எனக்கு எல்லாம் தெரியும். நான் இல்லாவிட்டால் இங்கு எதுவுமே இல்லை இல்லையா? அப்ப என்னை நான் அறிவதற்கு எனக்கு வேறாக ஒன்றை படைத்து நான் பார்க்கின்றேன், அதுதான் கண்ணாடி, அதுதான் மனசுன்னு சொல்றோம். அதாவது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, இப்ப நடைமுறை வாழ்க்கையில என்னை நான் பார்ப்பதற்கு எப்படி புறத்துல ஒரு கண்ணாடியை உருவாக்கி நான் என்ன பாக்குறனோ அது மாதிரி அறிவு வந்து தன்னையே தான அனுபவம் ஆக்குவதற்கு மனம்ங்கிற ஒரு ஊடகத்தை உண்டாக்கி பார்க்கிறது என்பது நம்முடைய வாதம். அவங்க வந்து அந்த மனசுதான் எல்லாமே அப்படின்னு அதோட நிறுத்திக்கிறாங்க பாருங்க, அது அவங்க வாதம். அந்த வாதத்தின் அடிப்படையில பார்த்தா விஞ்ஞானவாதம் வந்து தப்பான விஷயத்த சொல்லுது. எப்படின்னா, அலைகள் மட்டும்தான் உண்மைங்கிற மாதிரி சொல்லுது அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு சங்கரர். அப்ப விஞ்ஞானவாதம் என்ன சொல்லுதுன்னா, கடல் இல்ல, கடல்ல இருக்கிற அலைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னா எவனாவது ஏத்துக்குவானாயா? கடலே இல்லாம எங்கிருந்தியா கடல் அலைகள் வரும்? நீ வந்து கடல் அலைகள் தான் இருக்கு, கடல் அலைகள் தான் இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சங்கரர் கேட்கிறார். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அலைகள் மட்டும் இல்ல, அந்த அலைகள் உருவாவதற்கு கடல் தான ஆதாரம் அப்படிங்கிறார். அப்ப கடல் இல்லாம எப்படிப்பா அலை வரும்? அது மாதிரி ஆத்மா இல்லாம அறிவு இல்லாம எப்படிப்பா மனம் வரும்? ஆகவே மனம்தான் பெருசுன்னு சொல்லி பேசாத, மனதுக்கு காரணமா அறிவு இருக்குங்கிறத ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்முடைய அத்வைத வேதாந்தம் சொல்லுது. ஆனா அவங்க ஏத்துக்கிறது இல்லை, அதனால அது இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தொடரட்டும். நாம தெளிவாய்க்கணும் இல்லையா, நாம வந்து கம்பாரிசன் பண்ணி தெளிவாய்க்கணும். அதுதான் ஆழமான முடிவு. என்னன்னா, தியானத்துல மனம் மறையலாம், ஆனால் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மைண்டும் மறையவே மறையாது. அப்ப நீங்க என்ன தியானம் வேணா பண்ணிட்டு நான் என்ன மறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? தூக்கம்னு பேரு. நீங்க ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டேன், ஆனந்தமா இருந்ததுங்க, நான் அப்படி என்னையே மறந்துட்டேங்க, நான் எங்க இருந்தேன்னு தெரியல, எவ்வளவு நேரம் தியானம் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு எதுக்கப்பா தியானம் பண்ற, வீட்டுல போய் தூங்கு நல்லா, அதே தான் நடக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா தூங்குனாலும் அதான் நடக்க போகுது. நீங்க எங்க இருந்தீங்கன்னே தெரியாது, நீங்க எந்த நாட்டில் தூங்குறீங்கன்னு தெரியாது, நீங்க இந்தியா என்ன தூங்குறீங்களா இஸ்லாமியா தூங்குறீங்கன்னு தெரியாது. ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அமைதி ஆனந்தம் இருக்கத்தானே செஞ்சது தூக்கத்துல, அதுக்கு பேர் தியானமா? நிறைய பேர் அதை தியானம் நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம சத்வைத வேதாந்திகள் ஏத்துக்கிறது இல்லை. நாம என்ன சொல்றோம்னா, மனசு மறைஞ்சாலும் அறிவு மறையாது. நான் இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்பு தன்னுணர்வு என்றும் இழக்கப்படாது. அப்ப அங்க நான்ங்கிறது மனம் அல்ல, அது சுத்த சாட்சி தூய அறிவு ஆத்மா அப்படிங்கிறத நம்ம நிரூபணம் செய்யறோம். அப்ப விஞ்ஞானவாதம் வந்து ஒரு இடைநிலை, ஆனால் இறுதி சத்தியம் வந்து அத்வைதம் மட்டும்தான் என்பதை நாம் இங்க நிரூபணம் செய்கிறோம். விஞ்ஞானவாதத்தினுடைய கருத்துக்களை எல்லாமே நம்ம மறுப்பது கிடையாது. கனவு நனவுங்கிற விஷயங்கள் மனதினால் தான் உண்டாக்கப்படுகிறது என்பதை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப தனியாக உலகம் உருவாக்காது, ஆனால் வெளிப்பொருளை அடிப்படையாக வைத்து அனுபவ உலகம் உருவாகிறது என்பதை அவர்கள் சொல்றத நாம வந்து மனம் மூலமா தான் உலகம் வெளிப்பொருள் உலகமும் உண்டாகுதுங்கிறத நாங்க ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா அந்த மனதுக்கும் ஆதாரமா அறிவு இருப்பதனால்தான் கனவு உலகமும் உண்டாகிறது நனவு உலகமும் உண்டாகிறது என்பதை நாம சொல்றோம். அவங்க வந்து மனசு தான் உருவாக்குது, ஆகவே வெளி உலகம் இல்லை என்று சொல்கிறார்கள். நாமளும் வெளி உலகம் இல்லை என்று சொல்றோம், ஆனா மனசுக்காக இல்ல, அறிவு இருப்பதனால் வெளி உலகம் இல்லை. ஏன்னா அறிவுனால வெளி உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, திரை இருப்பதனால் திரைப்படம் ஓடுகிறது அப்படி நாம சொல்றோம் அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதை பற்றி அத்வைதத்தினுடைய ஒரு பெரிய ஒரு வாதம் நடந்திருக்கு அந்த காலத்துல. அது வந்து கௌடபாதரால் இயற்றப்பட்ட மாண்டூக்கிய காரிகாவுடைய கட்டமைப்பிற்குள்ள அறிவியல் யதார்த்தவாதத்தை விளக்குவதற்கான ஒரு கவனமான மாற்றம் இங்கு கொண்டு வரப்பட்டது. அந்த நூல் நவீன அர்த்தத்திலே அறிவியல் சார்ந்து இங்கு எந்த விளக்கத்தையும் கொடுப்பது கிடையாது. அது யதார்த்தவாதத்திற்கும் லட்சியவாதத்திற்கும் இடையிலான முரண்பாட்டை மிகவும் ஆழமான தத்துவ மட்டத்தில் ஆராய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது இப்போ நம்முடைய ஆதிசங்கருடைய குரு இருக்கார் இல்லையா கௌடபாதர், அவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து இதை பற்றி ஆராய்ந்து மிகப்பெரிய ஒரு காரிகை ஒரு பாஷ்யம் ஒரு நூல் விளக்கம் கொடுத்திருக்கார். அதை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ அறிவியல் வந்து யதார்த்தவாதம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுது. அறிவியலும் இதை பேசும், புத்த மதம் மனதை பற்றி பேசும், இது மாதிரி நிறைய கான்செப்டெல்லாம் எல்லா காலத்திலும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஆனால் அது அறிவியல் யதார்த்தவாதம் என்ன சொல்லுதுன்னா, மனதிற்கு அப்பாற்பட்ட ஒரு புற உலகம் உள்ளது அப்படிங்குது. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட் நம்புறான். இப்போ நாம என்ன சொல்றோம், எல்லாம் மனசுதான், நாம தூங்கிட்டா உலகம் மறைஞ்சிடுது. அப்ப நீ தூங்கின பிறகு நீ தமிழனா இந்தியனா இஸ்லாமியனா தெரியல இல்லையா, அப்ப எங்க போச்சு உன்னுடைய பேங்க் பேலன்ஸ், நீ எங்க போச்சு நீ இருக்கிற வாழ்க்கை, நீ வந்து ப்ரொஃபஸரா இல்ல பெரிய பணக்காரனா இல்ல பிச்சைக்காரனா எதுவுமே தெரியல, ஆனா தூக்கத்துல உலகத்தை விட்டுடுற. அப்போ புற உலகம் மனம் இல்லாவிட்டால் இல்லாமல் போய் விடுகிறது. ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன், புற உலகம் இருக்குதுன்னு அப்படின்னு அறிவியல் யதார்த்தம் சாதிக்குது. அப்ப நாம் உணர்வது உண்மையான பொருட்களுடன் ஒத்து போவதாக இருக்கிறது. அறிவியல் அந்த புறவய யதார்த்தத்தை பற்றி பல உண்மைகளை இன்று வரைக்கும் கண்டறிந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் வெளியே போய் சூரிய மண்டலத்தை சுத்தி பாக்குறேன், சந்திர மண்டலத்தை சுத்தி பாக்குறேன்ட்டு கிளம்புது. ஆனா அது எந்த அளவுக்கு வெற்றிகரமா சயின்ஸ் வந்து நிரூபணம் பண்ணிச்சுன்னு பார்த்தா, அப்பப்போ எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்டே இருக்க வேண்டியதுதான். அது எந்த அளவுக்கு அவங்க நிரூபிக்கிறாங்கிறது போக போகத்தான் தெரியும். ஆனா இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட நிரூபணங்கள் எதுவும் இதுதான் நிலையானது என்று சொல்லப்படவில்லை. ஏனென்றால் காலத்துக்கு தகுந்த மாதிரி அறிவியல் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த மாற்றத்தை பின்னாடி வர்ற அறிவியல் அறிஞர்களும் ஏத்துக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து எப்படி சத்தியம் என்று சொல்ல முடியும்? அதனால அவங்க வந்து புற உலகம் உண்மை என்று சொல்றாங்க, மனம் அந்த விஷயத்துல நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. அப்ப மாண்டூக்கிய காரிகை இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னா, மாண்டூக்கிய காரிகா வந்து இந்த மாதிரி யதார்த்தவாதம் அறிவியல் சொல்கின்ற யதார்த்தவாதத்தை ஒரு அப்பாவித்தனமாக வேடிக்கை பார்க்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது அப்பாவித்தனம்னா எப்படி புரிஞ்சுக்கணும், ஒருத்தன் வந்து பயங்கரமான பிரில்லியன்ட் மாதிரி பேசுவான், ஆனா அந்த பேச்சுல பரிதாபமா இருக்கும், அவனுக்கு அந்த மெயின் கான்செப்டே தெரியல, ஆனா பாவமா இருக்கும். விஷயம் தெரிஞ்சவன் அதை கேட்டான்னா, என் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற இவ்வளவு அறிவாளி மாதிரி பேசுற, ஆனா ஒரு சின்ன விஷயம் கூட தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு சிரிப்பாங்க இல்லையா, நக்கல் பண்ணுவாங்க இல்லையா, வெளி சொல்றாங்களோ இல்லையா மனசுக்குள்ளே சிரிச்சுப்பாங்க, பயங்கரமா சயின்டிஸ்ட் மாதிரி வந்து பேசுறான் ஆனா ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான் இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு அப்பாவியா அவனை பார்ப்போம். அது மாதிரி இங்க மாண்டூக்கிய காரிகையில கௌடபாதர் வந்து அறிவியலை அப்பாவியா பாக்குறாருங்கிறது இங்க சொல்றாங்க. அதாவது யதார்த்தவாதத்தை புரிந்து கொள்வதற்கான மூன்று நிலைகளை இங்கு மாண்டூக்கிய காரிகையில கௌடபாதர் முன்வைக்கிறாரு. அதை நம்ம ஏற்கனவே வேதாந்தத்துல அத்வைத வேதாந்தத்துல பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, வியாபகாரிகா பிரதிவாசிகா பரமார்த்திகா. அதாவது இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, வியாபகாரிக சத்தியம் பிராதிபாசிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம்னு மூன்று சத்தியங்களை பத்தி நம்ம பேசுவோம் வேதாந்த சாஸ்திரத்துல. இதை வந்து இங்க சான்ஸ்கிரிட்ல வியாபகாரிகா பிரதிபாசிகா பரமார்த்திகான்னு சொல்லி மூன்று நிலைகள்ல இங்க பேசுறாங்க. வியாபகாரிகனா என்னன்னா அனுபவ நிலை, பிரதிபாசிகா அப்படின்னா மாயை நிலை, பரமார்த்திகான உண்மை நிலை. இந்த மூணு நிலையை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது தெரியலன்னா நீங்க வந்து மனிதனா பிறந்து வேஸ்ட். அப்ப இங்க என்ன வியாபகாரிக நிலை அப்படின்னா, உலகம் உண்மையாக தோன்றுகிறது, காரண காரியம் அறிவியல் புலனுணர்வு ஆகிய அனைத்தும் இந்த உலகத்திலே செயல்படுகின்றன. அப்ப இங்கே அறிவியல் யதார்த்தவாதம் போன்ற ஒரு தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. யதார்த்தமான இந்த உலகத்துக்குள்ள இப்ப நீங்க நானெல்லாம் வந்திருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம், மொபைல் போன்ல நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருந்து பேசுறேன். அப்ப இன்டர்நெட் டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு, வேர்ல்டு வைடு வந்து சயின்ஸுடைய டெவலப்மெண்ட்டை நம்ம கண்கூட பாக்குறோம். இது எல்லாமே யதார்த்தம். இது எதையாவது நான் மறுக்க முடியுமா? இப்ப நான் வந்து உலகம் தோற்றம், உலகம் ஒன்றுமே இல்லை, மாயேன்னு சொல்லிட்டு இப்ப நான் உங்ககிட்ட வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப நீங்க வந்து கேட்கலாம், எங்க உலகம் தோற்றம் மாயேன்னு சொல்றீங்க, ஆனா நம்ம இவ்வளவு தூரம் முன்னேறி டெக்னாலஜியில கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எப்படி இதை போய் தோற்றம் மாயேன்னு சொல்றீங்க, இது ஏத்துக்கவே முடியலையே அப்படின்னு கேட்டா, இங்க நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அனுபவ நிலை என்பது இருக்கிறது என்றுதான் சொல்லுது, இல்லை என்று சொல்லல. இப்ப கனவு காணும் போது கூட கனவு உண்மைதான் நீங்க சொல்றீங்க, ஆனா கனவுல நாய் துரத்தும் போது ஏன்பா பயந்த, கனவுல நாய் துரத்தும் போது பயம் வந்தது, அப்ப அந்த பயம்ங்கிறது அனுபவமா இல்லையான்னு கேட்டது. ஆமா அனுபவம் தான், கனவு காணும் போது நாய் துரத்தணும்னே நான் பயந்துட்டேன், அந்த அனுபவம் உண்மை, அது யாரும் மறுக்க முடியாது இல்ல. அது மாதிரி இப்பொழுது நம்ம லேட்டஸ்ட் சயின்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்டர்நெட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், இந்த அனுபவம் உண்மை. ஆனா நாய் துரத்தும் போது நான் பயந்த அனுபவம் கனவு நிலையில கண்ட நிலை உண்மையாக தெரிந்தாலும், நனவு நிலையில அது பொய்யின்னு எப்படி தெரிஞ்சது? கனவு கலைந்தது போல. கனவு கலைந்த பிறகு அந்த நாய் துரத்தின சம்பவம் பொய் என்று எப்ப தெரிஞ்சது? கனவு கலைஞ்ச பாரு. அப்ப நனவு உலகத்துல இப்ப நீங்க இன்டர்நெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எனிவேர் இன் வேர்ல்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இது உண்மைதான், அனுபவம் தான், ஆனா இதுவும் பொய் என்று எப்ப தெரியும்? அதுக்கு இன்னும் அடுத்த டெக்னாலஜி போகணும்ல. கனவு நனவுங்கிறதுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்குல்ல, அதுதான் உண்மையான நிலை. அந்த நிலை வந்து சகஸ்ரஹாரம், அடுத்தது மிக உயரிய பரிமாணம், அது அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அங்க அந்த நிலை வந்து இதுக்கு அடுத்த டெக்னாலஜி. அப்ப இங்க வந்து அதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்கிறாரு. அதாவது அறிவியல் யதார்த்தவாதம் போன்ற ஒன்று தற்காலிகமாக இந்த வியாபகாரிக சத்தியத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அதுல எந்த மறுப்பும் இல்லை. அது ஏன் என்றால், பிரதிபாசிகா என்ற மாயை நிலையில கனவு உலகத்துல பிரம்மை, அது பொய் தோற்றம் மாயா, ஆனாலும் அந்த கனவு காணுகின்ற வரை அது உண்மை சத்தியம் நடந்தது அனுபவம் எல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்ப அந்த இடத்துல நமக்கு எல்லாமே அனுபவத்துல சாத்தியமாகுது. கனவுங்கிறது கனவு மாதிரி கலந்து போற ஒரு விஷயமே கிடையாது. கனவு வந்து நனவுக்கு ஈக்குவலான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பல வகைகள்ல நிரூபணம் பண்ணியிருக்கிறோம். கனவு விஷயங்கள்ல அதை நீங்க யாருமே மறுக்கவும் முடியாது. அப்ப அந்த நிலையை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மாயை நிலைய கம்பேர் பண்ணி இங்க சொல்றாங்க. அது வந்து யாரு? கௌடபாதர் சொல்றாரு அந்த காலத்திலேயே. அடுத்தது பரமார்த்திகாங்கிற உண்மை நிலையை சொல்றாரு. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அது அத்வைத உணர்வு, அந்த இடத்துல ஆத்மா பிரம்மம் மட்டுமே உண்மையில் இருக்கிறது, அது சுயாதீனமான வெளிப்புற உலகம் கிடையாது. அந்த இடத்துல நீங்க வந்து எப்ப அந்த பரமார்த்திக சத்தியத்துக்குள்ள வந்துட்டீங்களோ, அப்போ வெளிப்புற உலகம் கிடையாது, ஏன்னா இருப்பது நான் மாத்திரமே. அப்ப இங்க யதார்த்தவாதத்திற்கு சவால் விடுகின்ற இந்த முக்கியமான மூன்று விஷயங்களையும் அறிவியல் விஞ்ஞானத்துக்கு எதிராக அந்த காலத்திலேயே யாரு பேசினாரு? கௌடபாதர் பேசிட்டாரு, ஆதிசங்கருடைய குரு. அதனாலதான் ஆதிசங்கரர் அவரை குருவா எடுத்துக்கிட்டாரு. ஆதிசங்கரே மிகப்பெரிய ஒரு ஞானின்னா, ஆதிசங்கரே ஒருத்தர் குருவா எடுத்துக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட மகா ஞானியா இருப்பாருங்கிறத நீங்க இந்த இடத்துல பாத்துக்கணும். ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் அவர் எடுத்து சொல்லிதான் ஆதிசங்கரர் நமக்கு சொல்றாரு. ஏன்னா இந்த மூன்றுமே ஆதிசங்கரர் வந்து அத்வைதத்திற்கு கொண்டு வந்து உள்ள கொடுத்துருக்கிறது காரணம் என்னன்னா, இது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு, அதெல்லாம் உள்ள இருந்து மலர்றது. அப்ப கௌடபாதர் மீண்டும் சொல்றார், விழிப்பு உலகமும் கனவு உலகமும் பார்ப்பதற்கு ஒன்று போய்தான் இருக்கு, ஆனா இந்த ரெண்டு உலகமும் தோற்றம் மாத்திரம்தான். ஏன்னா இருவருமே அனுபவம் வாய்ந்தவர்கள் தான். கனவு காண்பவரும் கனவு காணுகின்ற வரைக்கும் அனுபவம் தான், நனவு காண்பவரும் நனவில் இருக்கிறது அனுபவம் தான். ஆனா அனுபவிக்கும் போது இரண்டும் உண்மை போலவே தோன்றும், ஆனால் ஒரு நிலையில் இரண்டும் கரைந்து போகின்றன. எப்பொழுது கனவு நிலையிலிருந்து நனவு நிலைக்கு வரும்போது கனவு பொய் என்பது போல, இங்கு நனவு நிலையிலிருந்து நம்முடைய உண்மை நிலை யதார்த்தம் நம்முடைய எது பரமார்த்திக நிலை புரியும் போது இதுவும் பொய் என்று நமக்கு தெரியும். அப்ப கனவில் காணும் பொருள்கள் உண்மையானவை அல்ல என்றால், விழித்திருக்கும் போது காணும் பொருள்கள் முற்றிலும் உண்மையானவை என்று ஏன் கருத வேண்டும், எவ்வாறு கருத முடியும் என்று கேள்வி கேட்கிறார். அதாவது கௌடபாதர் வந்து யதார்த்தவாதத்தை மறுக்கிறார். யதார்த்தவாதம் அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கிற டாபிக் வந்து சயின்ஸ். அதாவது இப்ப இதெல்லாம் வந்து யதார்த்தா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேதை வச்சு நம்ம பேசுறோம். ஏன்னா சயின்ஸுங்கிறது ஒரு யதார்த்தமான விஷயம், நடைமுறையில இருக்கு, இதை மறுக்க முடியாது. நம்ம யதார்த்தமா வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால அதுக்கு யதார்த்தவாதம்னு பேரு. எல்லாம் நடைமுறை இருக்குல்ல, யதார்த்தத்துல இருக்கிற விஷயத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். பணம் இல்லாம நம்ம செலவு செய்ய முடியுமா, வீடு இல்லாம நம்ம குடியிருக்க முடியுமா, சாப்பாடு இல்லாம பசியாற முடியுமா, எல்லாம் அனுபவத்துக்கு வருது. ஆனா யதார்த்தத்துல நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம மறுப்பது கிடையாது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை, அதையும் மீறிய உண்மை என்ன அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் என்று இங்க கௌடபாதர் அடுத்த ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு வர்றார். அந்த நிலைக்கு தான் பரமார்த்திகா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கார். அப்ப பொருள்கள் நனவிலிருந்து ஒருபோதும் அறியப்படுவதில்லை, நீங்கள் ஒருபோதும் விழிப்புணர்வற்ற பொருள் என்பதை அனுபவிப்பதில்லை என்று இங்கு சொல்றார். எனவே பொருளும் அறிதலும் பிரிக்க முடியாதவைகள். இது மனதிற்கு அப்பாற்பட்ட பொருள்கள் குறித்த அறிவியல் யதார்த்தவாதத்தின் கூற்றை பலவீனப்படுத்துகிறது என்பதாக இங்க பார்க்கிறோம். இந்த நிலை வந்து எங்க கொண்டு போய் நம்மளை விடுது அப்படின்னா, அஜாதவாதத்துல கொண்டு போய் விடுது. அஜாதவாதம் அப்படின்னா, கௌடபாதர் வந்து கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, கனவுல ஒரு உலகத்தை நீங்க படைச்சு அங்க சில அனுபவங்களை பெறும்போது அது சத்தியமா நம்புறீங்க, ஆனா கனவு கலைந்த பிறகு அது போலி போலி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நனவு உலகத்துல இப்ப இந்த விஷயத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கும்போது சத்தியமா நம்புறீங்க, ஆனா இந்த விஷயம் பொய் போலிங்கிறது எப்ப தெரியும்? இதற்கு அடுத்த பரிமாணத்துக்குள்ள நீங்க போனா தானே தெரியும். அப்ப இதற்கு அடுத்த பரிமாணம் வந்து பரமார்த்திகா சத்தியம். அந்த பரமார்த்திகான இறைநிலை, பிரம்மத்தினுடைய உண்மை நிலை. அங்க போயிட்டா, அந்த நிலையில போயிட்டானா என்ன அர்த்தம்? அங்க மைண்ட்லெஸ் ஸ்டேட், அங்க அறிவு மட்டும் இருக்கும், கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல நின்றுட்டீங்கன்னா நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, படைப்பே இல்லை. அதாவது கண்ணாடியே இல்லை, கண்ணாடியில உங்க உருவமும் இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கிறது உண்மை. ஆனா நீங்க கண்ணாடியை உருவாக்கி கண்ணாடியில உங்க உருவத்தை பார்த்து ரசிச்ச மாதிரி ஒரு லீலையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விளையாட்டு இங்க நடந்துட்டு இருக்குங்கிறத இப்படி புரிய வைக்கிறாங்க மகான்கள். அதான் இங்க கௌடபாதர் சொல்றாரு. எப்படின்னா, எதுவும் ஒருபோதும் உண்மையாக பிறப்பதில்லை, உண்மையான உருவாக்கம் இல்லவே இல்லை, உண்மையான புறப்பிரபஞ்சம் இல்லவே இல்லை, உண்மையான பன்மைத்தன்மை ரியாலிட்டி இல்லவே இல்லை. இது முற்றிலும் அந்த அறிவியல் சார்ந்த யதார்த்தவாதத்திற்கு நேர் முரணானது. ஏனெனில் யதார்த்தவாதம் சில விஷயங்களை சார்ந்திருக்கிறது. அது என்ன சார்ந்திருக்கிறது? உண்மையில் எல்லா பொருள்களும் இருக்கின்றன, உண்மையில் காரண காரியம் இருக்கின்றது. அத்வைதத்தினுடைய ஆழமான அஜாதவாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காரண காரிய தொடர்பே கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அந்த அறிவியல் சார்ந்த யதார்த்தவாதம் வந்து காரண காரிய விளைவு இருக்கு இல்லையா, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி பேசுது இல்லையா, சயின்ஸ் பேசுவோம் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்குண்டான விளைவு நிச்சயமாக இருக்கு அப்படிங்கிறது தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. இதுதான் நம்ம கர்மா தியரியா பேசுறோம் சாஸ்திரத்துல. இதை வந்து புத்த மதமும் கர்மா தியரியா பேசுது. ஆனா இங்க என்ன ஒரு பியூட்டின்னா, இப்ப நீங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியை வந்து கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்கீங்களேன், நீங்க சயின்டிஸ்டோட பெரியாலாம் மாறணுமா இல்லையா? இப்ப காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி சயின்டிஸ்ட் லெவல்ல தான் இருக்கு, ஆனா சயின்டிஸ்டுக்கு அப்பாற்பட்ட சயின்டிஸ்டுகிட்டயே பிரகாசிக்கின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப சயின்டிஸ்ட எதெல்லாம் கண்டுபிடிக்கிறானோ அதெல்லாம் எங்கிருந்து கண்டுபிடிச்சான்? சுய அறிவுல இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். அவனுக்குன்னு என்ன அறிவு இருக்கு? எந்த படைப்புக்கும் தனி அறிவு கிடையாது, ஒரே அறிவு தான் இங்க எல்லாத்துலயும் பிரகாசிக்குது. அப்ப அந்த பிரகாசம் வெளிப்பட்ட அந்த அறிவுல அந்த ஊடகத்தை வச்சு அவன் கண்டுபிடிக்கிறான், ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறான், விண்கலத்தை உருவாக்கி மேல போறான் வரான், எல்லாமே பண்றான், அந்த காரண காரிய நீதிகள் எல்லாம் செய்யறான். அந்த செய்யற லெவல்ல அவன் வந்து மைண்ட வச்சுக்கிட்டு செய்யறான் இல்லையா. அப்ப அந்த மைண்ட் லெவல்ல இருந்து நீங்க ஒரு காரண காரியத்துக்குள்ள போனீங்கன்னா அது நடக்கும், அது சாத்தியம். ஆனா அந்த மைண்ட் லெவல்ல இருந்து நீங்க பண்ணக்கூடிய காரணக்காரிய நிகழ்வுலையே சயின்ஸ் என்ன சொல்லுது, பூமிக்குள்ளதான் டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்குங்குது, ஆனா நீங்க ஸ்பேஸ்க்கு போயிட்டா அங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லைங்குது. அப்ப இந்த இடத்துல சயின்ஸே முரண்படுதா இல்லையா? சயின்ஸை பத்தி பேசுற சயின்டிஸ்டுகளே, ஆமா பூமியில காலதேசம் இருக்கு, காரணக்காரிய நிகழ்வு இருக்கு, ஆனா பூமியை கடந்துட்டா அங்க நோ டைம் நோ ஸ்பேஸ், அங்க காரணக்காரிய நிகழ்வு இல்லை. ஏன்னா அங்க எதுவுமே இயங்குறது இல்லை, அதாவது இயக்கமற்ற நிலையில அப்படியே அந்தந்த இடத்துல இருக்கும். திருப்பி அது இயக்கத்துக்கு வரணும்னா இங்க டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள வரணும், பூமிக்குள்ள வரணும். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், மைண்டுக்குள்ள வந்தால்தான் டைம் அண்ட் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். பியாண்ட் த மைண்ட் நோ டைம் அண்ட் ஸ்பேஸ். அப்ப இங்க டைம் அண்ட் ஸ்பேஸையே கடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சாஸ்திரம் சொல்லுது, அறிவியல் சொல்லல. ஆனா அறிவியல் அதை ஏத்துக்குது, இப்ப ஏத்துக்குது. அப்ப இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, அதாவது செயல்பாட்டு பிராக்டிக்கலா வரக்கூடிய விஷயங்களை அறிவியல் யதார்த்தவாதம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனா நம்முடைய அத்வைத வேதாந்தம் யதார்த்தவாதத்தை முழுமையாக நிராகரிக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர்களே வந்து டைம் அண்ட் ஸ்பேஸை கடந்துட்டா அங்க ஒன்றும் இல்லை, அதாவது இங்க கால தேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு நடக்க முடியாத ஒரு நிலையில போயிடுது அப்படின்னு சொல்றத எப்படி அறிவியலும் ஏத்துக்கிறாங்களோ, அதை நம்முடைய ஞானிகள் இங்கிருந்தே சொல்லிட்டாங்க. அவங்க ஸ்பேஸ்க்கெல்லாம் போய் கண்டுபிடிச்சு சொல்லல, ஸ்பேஸுக்கு போய் கண்டுபிடிச்சவன்தான் டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லைன்னு இப்ப சொல்றான். ஏன்னா இப்ப அதுக்கான கதைகள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், என்ன படம் இன்டர்பிரேட்டா என்னமோ ஒரு படம், ஒரு இங்கிலீஷ் பிக்சர் மறந்துட்டேன் டைட்டில். அதை பார்த்தீங்கன்னா ஒரு விண்கலத்துல போவாங்க, ஒரு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் இருப்பாங்க பூமியில. அவன் தம்பி வந்து விண்வெளி ஆராய்ச்சியாளர் தான் இருப்பான், அண்ணன் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பான். தம்பி வந்து அவன் ஸ்பேஸுக்கு போயிடுவான், ஸ்பேஸுக்கு போயிட்டு எத்தனையோ வருஷம் கழிச்சு அவன் திரும்பி வருவான். திரும்பி வந்தா அண்ணன் கிழவன் ஆயிடுவான், ஆனா அவன் வயசு பையனாவே இருப்பான். அப்ப எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, இப்ப இங்கேயும் அங்கேயும் கால தேசம் இல்லாததுனால மேல போன உடனே உங்களுக்கு நேரம் நகர்வது கிடையாது. இங்க ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம், ஆனா நீங்க ஸ்பேஸ்ல போயிட்டீங்கன்னா 24 மணி நேரம் கிடையாது. அங்க வந்து காலமே நகர்றது கிடையாது, காலமே இல்லை என்று சொல்லலாம். அப்ப நீங்க அங்க போன பிறகு எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, எப்படி எப்படி ஆசிட்டிஸ் இருந்ததோ அப்படி எப்படி அதெல்லாம் அப்படியே இருக்கும். அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிளை வந்து சயின்ஸ் படத்துல எடுத்திருப்பான், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அது. அந்த மூவியில இதை வந்து சயின்டிஸ்டும் இன்னைக்கு ஏத்துக்கிறான். அந்த மூவில என்ன காட்டுவான்னா, அவன் விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்தவொடனே தன்னுடைய மகளே கிழவியா இருப்பான். அந்த விட்டுட்டு போனால அந்த சயின்டிஸ்ட், அவனுடைய மகள் வந்து கிழவியாயி அவன் சாவர மாதிரி கிடப்பான். இவன் வயசு பையனா போய் நின்று பார்ப்பான் மகன் மாதிரி அப்பாவே. அப்ப இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பாங்க. இது எதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னா, நோ டைம் நோ ஸ்பேஸ்ங்கிறத ப்ரூவ் பண்றாங்க சயின்டிஸ்டுங்க. அதை நாம் வேதாந்திகள் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டோம், உபநிஷத்தை இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுது. அப்ப இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எப்படி நீங்க ஏத்துக்கணும்னா, இங்க எல்லாம் மைண்ட்ல கிரியேட் பண்ணி மைண்டே பிளே பண்ணி மைண்டே டிஸ்ட்ராய் பண்ணுது. ஆனா எவ்ரி திங் மைண்டுங்கிறத விஞ்ஞானவாதம்ங்கிற புத்த மதம் இவங்க அறிவியல் சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாமளும் ஏத்துக்கிட்டாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை விட்டுவிடக் கூடாதுன்னு நாம சொல்றோம். ஆனா அவங்க உண்மையை விட்டுட்டு பொய்யான விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்த புத்த மதம் என்ன சொல்லுதுன்னா, பொய்யான விஷயத்துல மாட்டிக்கிட்டு மைண்டு தான் எல்லாங்குது. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, மைண்டும் கிடையாது கடவுளும் கிடையாது, இங்க இருக்கிறது உலகம் மட்டும்தான் உண்மைன்னு அறிவியல் சொல்லுது. அப்ப இது ரெண்டு பேருமே ராங் கான்செப்ட்ல போயிட்டாங்க. சயின்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் உலகம் உண்மை, மாற்று மதத்தினரை பொறுத்த வரைக்கும் மனம் உண்மை. ஆனால் நம்முடைய அத்வைதம் வேதாந்த வழியில வந்த சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மம் உண்மை. அப்ப நீங்க இங்க எந்த கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸாக்டா சரியா வருங்கிறத நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். ஏன்னா இப்ப இந்த கான்செப்டுக்குள்ள நீங்க அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த பாடம் எல்லாம். இதெல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் கூட இந்த அளவுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நம்ம ரிஷிகள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கு பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி முன்ன கிடைக்கணும். எல்லாருக்கும் இது கிடைக்குமானா கிடைக்காது, இதுக்குள்ள வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தானே கல்வி. கல்விங்கிறது என்ன, கற்கா கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நம்ம சரியானவற்றை கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை வாழ்றது தான் கல்வி, கல்வியினுடைய முழுமை. கண்டதெல்லாம் கத்துக்கிறது எப்படி கல்வி ஆகும்? அப்படி இருந்தா திருவள்ளுவர் கற்க கசடரங்கிற வார்த்தையே போட வேண்டாம், கற்க கற்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம்ல, கற்க கற்க நீ எல்லாத்தையும் கத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா கற்க கசடரங்கிறாரு, தப்பு இல்லாம கத்துக்கோங்கிறாங்க. அப்ப உண்மையான கல்வி இந்த கல்வி, இந்த அத்வைத கல்வி, இந்த அத்தியாத்ம ஞான கல்வி. இந்த கல்வியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா விஞ்ஞானமும் பக்கத்துல வர முடியாது, யதார்த்தமும் பக்கத்துல வர முடியாது. விஞ்ஞானம்னா மனம் சார்ந்த கல்வியும் பக்கத்துல வர முடியாது, யதார்த்தம்னா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட கல்வியும் பக்கத்துல வர முடியாது. எந்த சயின்டிஸ்டும் உங்களை பக்கத்துல வரமாட்டான், எந்த மைண்டு சம்பந்தப்பட்டவனும் உங்க பக்கத்துல வர முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஆப்ஜெக்ட், இங்க எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கின்ற ஆத்மா தான் சப்ஜெக்ட். அப்ப நானே என்னை நான் உணர்கின்ற உயர் பரிமாண நிலையை தான் நாம இங்க அடையணும். அப்ப பார்வையின்னு சாதாரணமா பார்த்தா அறிவியல் யதார்த்தவாதம் வந்து உலகம் உண்மை என்பதை நம்புகிறது, யோகாச்சாரா என்ற புத்த மதம் மனம் உண்மை என்று நம்புகிறது. ஆனால் கௌடபாதரோ என்ன சொல்கிறார்னா, உலகம் மனமும் இறுதியில் உண்மையானவைகள் இல்லை, வந்து தோன்றி மறைகிறது, அவ்வளவுதான். அது உண்மை என்று சொல்ல முடியாது. பிரம்மம் மட்டும்தான் உண்மை, பிரம்மத்தின் அதிஷ்டானத்திலே அவைகள் தோன்றி மறைகின்றன அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை கௌடபாதர் நிரூபணம் செய்தார். அதுக்கு வந்து அஜாதவாதம் என்ற கோட்பாடு. அந்த அடிப்படையில் இந்த சப்ஜெக்டை நம்ம இப்போ நிறைவு செய்வோம். இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி இதை முடிக்கணும் அப்படின்னா, இந்த கான்செப்டை நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச யதார்த்தவாதம்ங்கிற தமிழ் வார்த்தையில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ யதார்த்தமாக எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க, இயற்கையில் எல்லாம் சரியா இருக்குங்க அப்படின்ட்டு, அந்த இயற்கைங்கிற இந்த படைப்பு உண்மை என்று நம்புகின்ற அறிவியல், அதாவது விண்வெளிக்கே போய் அங்கே நான் சந்திரனில் இறங்கிட்டு அங்கேருந்து மண் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்கிற அறிவியல், இது எல்லாம் அனுபவத்துக்கு கொண்டு வர்ற விஷயங்கள் எல்லாம் சத்தியம் போல தோன்றினாலும் அது பொய்யானது, அப்படி ஒரு உலகம் படைக்கப்படவே இல்லை என்பதை நம்முடைய அத்வைத வேதாந்தம் சொல்லும். இப்போ இந்த அத்வைத வேதாந்தம் இப்படி சொல்லும் போது நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியாது. என்னங்க இப்படி போய் ஒரு இல்லாத விஷயத்த இப்படி புருடா விட்றீங்க, கண் எதிரில் போய் நிலவுலேருந்து மண் எடுத்துட்டு வரான், நீங்கள் நிலவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் உலகத்துல நடைமுறையில் இருக்கிறத இல்லை என்று கண்ணெதிரில் வச்சுக்கிட்டு சொல்றதை நாம ஏத்துக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ற ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம கனவு உலகத்தை கம்பாரிசனா காட்டுறோம். அதுதான் பிராதிபாசிக சத்தியம். பிரதிபாசிகான பிரதிபிம்பம், தோற்றம் என்று பெயர். அப்ப பிரதிபாசிக சத்தியத்துல அப்படி ஒரு கனவை காணும் போது அது உண்மையாகவே தெரிஞ்சுதேப்பா, ஆனா கனவு உலகத்தை வரங்காடு தான் அது பொய்ன்னு நீ ஒத்துக்கிற, அது வரைக்கும் நீ அங்க ஒத்துக்கல, கனவு காண்ற வரைக்கும் நீ ஒத்துக்க மாட்டேல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய பேருக்கு அது கனவு கனவு தான், இது நனவு நனவு தாங்கிற மாதிரி இன்னுமே ஆர்குமெண்ட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, கனவு கனவு தான்ட்டு சாதாரணமாக கடந்து விட முடியாது. நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எடுத்து ஒப்பீடு செய்து பாருங்க. கனவு கனவா ஈஸியாக கடந்து போக முடியாது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஒரு கம்பாரிசன் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் உறவு வச்சுக்கிற விஷயத்துக்கே வருவோம். ஏன்னா இதான உலகம் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கு. அதாவது இவ்வளவு பெரிய படைப்புக்கும் காரணமா இருக்கிறது ஆண் பெண் உறவு தான். அப்ப இந்த ஆண் பெண் உறவுல இப்ப ஒரு ஆண் பெண் உறவை நீங்க இப்ப லைவா இப்ப இந்த நனவு வாழ்க்கையில அனுபவிக்கும் போது ஒரு சுகம் இருக்கா, அதுக்கு பேரு சிற்றின்பம்னு பேரு. இப்ப இந்த சிற்றின்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யுது. இது விருப்பப்பட்டு தானே நிறைய பேர் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்துல ஈடுபடுறாங்க நடைமுறை வாழ்க்கையில. நான் இப்ப சொல்றேன், பட் இதே மாதிரி எப்பவுமே ஃபீலிங்ல இருக்கிறவன் ஒரு நைட்டு தூங்கும் போது மனைவி இல்லை, ஆனா அவன் இல்ல அவன் கல்யாணம் ஆகாத ஒரு வாலிப பையன் வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆகாத ஒரு வாலிப பையன், அவனுக்கு சினிமா எல்லாம் பாக்குறான், தானும் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பெண்ணோட உடல் உறவு கொள்ளணும்னு ஆசை வச்சுக்கிறான். அவன் போய் நைட்டு தூங்குறான், அவன் விருப்பப்பட்ட கதாநாயகி கனவு கண்ணி அவனுக்கு கனவுல வரான். வந்த உடனே அந்த கனவுல அவன் அந்த பெண்ணோட உறவு சொல்ற மாதிரி நடக்குது. நடந்த உடனே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவனுக்கு விந்து கழுதமாய். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், ஏன்னா எல்லாமே போய் பிராக்டிக்கல் வேணும்ல. நம்ம ப்ராக்டிக்கலாக சொன்னாதானே நம்புவோம். நம்ம வந்து ப்ராக்டிக்கல் இல்லைன்னா அது எப்படிங்க பொய் பொய்ன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். கடவுள்னா கூட நம்ம ப்ராக்டிக்கலாக வந்தால் தான் நம்புவோம்னு நான் சொல்லிட்டேன். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னாருன்னு நான் அந்த கருத்தை எடுத்து சொன்னேன். அப்போ இங்கே அதான் சொல்கிறேன், கனவுல ஒருத்த வந்து ஒரு பெண்ணோட உறவு கொள்ளும் போது இவனுக்கு உண்மையிலேயே விந்து கழிதமாச்சு. என்னங்க நடந்தது, எங்கிருந்து உண்மையான பெண் நம்ம அனுபவிச்சான், ஆனா அதே இன்பத்தை அவன் அனுபவிச்சு அந்த விந்து கழிதமாச்சா இல்லையா? அதே வேளை அவன் நனவு வாழ்க்கையில வாழும்போது அந்த பெண்ணோட தொடர்பு கொண்டானா அதே விந்து கழிதமாகும். போத் ஆர் சேம் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க கனவுல பண்றான், இங்க நனவுல பண்றான், இவ்வளவுதான் டிஃபரெண்ட். பட் இந்த ரெண்டுமே லைவா இருக்கிற வரைக்கும் உண்மையா இருக்கா இல்லையா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ நீங்க ரெண்டுமே பொய்ன்னு சொன்னா ஏத்துக்க முடியலன்னா அதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை நான் சொல்ல கௌடபாதர் சொல்றாரு. கௌடபாதர் என்ன சொல்றாருன்னா, கனவுல கனவு காணுகின்ற வரைக்கும் பிராதிபாசிக சத்தியம் உண்மை போல தெரியும், நனவுல இந்த நனவு உலகத்தை நீ வாழுகின்ற வரைக்கும் இந்த வியாபகாரிக சத்தியம் உண்மை போல தெரியும். நீ நிலவுக்கே போலாம், நிலவுல இருந்து மண்ணே எடுத்துட்டு வரலாம், நோ டவுட். ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இந்த லைஃப்ல எல்லாமே பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனாலும் ஆஃப்டர் டெத்து எல்லாம் மறைஞ்சிடும். அதனால நீ ஆஃப்டர் டெத்து வரைக்கும் போக வேண்டாம், தினசரி தூக்கத்துக்கே போய் பாரு அப்படிங்கிறத உறக்க நிலையோட கம்பேர் பண்ணி அத்வைத வேதாந்தம் பேசுது. ஆனா இங்க கௌடபாதர் இன்னொரு படி மேலே போய் பாரமார்த்திக சத்தியம் என்ற அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை அட்டைன் பண்ணிடு, அதுதான் நான் என்று நீ உன்னை உணர்ந்து விட்டால் இங்கு எல்லாம் தோற்றம் தான், இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அதுவே நான், அகம் பிரம்மாஸ்மி, என்னுடைய இருப்புனால் இங்க எல்லாம் இருக்கும், எல்லாம் நானே படைக்கிறேன், நானே இந்த உடலை படைக்கிறேன், நானே இந்த மனசை படைக்கிறேன், நானே இந்த உலகத்தை படைக்கிறேன், இதுலயே நானே என்ஜாய் பண்றேன், எவ்ரி திங் என்னுடைய இருப்பினால் இருக்குது. அப்படி இருந்துட்டா எங்கிருந்து இருமைகள் இருக்கும், துவைதம் எங்க வரும், ரெண்டாவது பொருள் ஒன்று இல்லவே இல்லை. நானே தான் படைச்சிருக்கிறேன் எல்லாம், நானே தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், நானே தான் அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்றேன். அப்ப கிரியேஷனே என்னுடைய கையில தான் இருக்கு, என்ஜாய்மெண்ட்டும் என்னுடைய கையில தான் இருக்கு, டிஸ்ட்ராய்வ என்னுடைய கையில தான் இருக்கு. அப்ப எல்லாமே நானே தான் பண்றேன். அப்ப சிருஷ்டி, ஸ்திதி, லயம், அந்த மூன்றுக்கும் காரணமான ஈஸ்வரன் நானே. அப்ப இதுக்கு மேல என்னங்க ப்ரூவ் வேணும்? இதுதான் இந்த கௌடபாதருடைய மிகப்பெரிய அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான சாரத்தை எடுத்து நான் இந்த மற்ற மதமார்களுடைய நூல்களை எடுத்து ஒப்பீடு செய்து பேசுறேன். நான் ஏதோ ஒரு கிறிஸ்துவ மதமோ ஒரு இஸ்லாமிய மதத்தையோ எடுத்து பேசல. இந்த உலகத்துல பல குழப்பங்களுக்கு காரணமான பல்வேறு மதங்களையும் நம்ம ஒப்பீடு செய்திருக்கிறோம். இதுல மிகப்பெரிய மதங்களாக வளர்ந்து வந்த பல இடங்களிலும் பரவி இருக்கின்ற மதங்களோடவே கம்பேர் பண்ணாலும் நம்முடைய சனாதன தர்மத்தின் முன்னாடி எதுவுமே நிக்க முடியாது. ஏன்னா இங்க இருப்பது ஒன்றே இருப்பு மாத்திரமே, அது பிரம்மம் மட்டுமே சத்தியம், அதுவே நான் என்று நம்மை நாம் உணர்கின்ற நிலை. அந்த நிலை தான் இங்க உண்மையான யதார்த்த நிலை, நம்முடைய சுரூபம், நம்முடைய சுயம், அதுதான் நம்ம அறிய வேண்டிய ஆழமான உண்மை என்று இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அடுத்தது 36வது ஸ்லோகத்திலிருந்து நாளை வகுப்புல தொடரலாம். இது வரைக்கும் நம்ம வந்து துவைத விவேகம்ங்கிற தலைப்புல 35 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். 35 ஸ்லோகத்துல பல முக்கியமான விஷயங்கள்ல இருமைகளை பற்றி மிக விரிவான விளக்கங்களை கொடுத்துருக்கிறோம். பல நூல்களையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இதை நீங்க நல்லா விசாரம் பண்ணி பாருங்க. உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தி அனித்யம் நித்தியம் எதுன்னு கண்டுபிடிங்க. அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் தான் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். உங்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் இனிமேல் வர்ற ஸ்லோகங்கள் சொல்லும். அதெல்லாம் நாளை வகுப்புல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.